எல்லாம் உள்ள அனைவர் ஆசக்தி திரு கணினாலும் இங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் தொடர்ந்து ஒரு பெரிய உரையால் நடந்துட்டுருக்கு. சங்கரருடைய பாஷ்யம் விசாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே 20வது மந்திரம் தான், மந்திரத்திலே தான் இன்னும் தொடர்ந்து பல மாதங்களாக அந்த மந்திரத்தை கடக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம். அது முக்கியமான ஒரு வார்த்தைங்க, சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு சொன்னதில் ஒரு இருமை ஏற்பட்டுருச்சு. சத்தியஸ்ய சத்தியம்னா அப்போ இது உலகமும் சத்தியம், ஈஸ்வரனும் சத்தியம் அப்படின்றது தான். அப்படியும் ஒரு பொருள் அதுக்கு உண்டு அப்படின்றது தான் ஒரு பூர்வபக்ஷி, அதில் எல்லா பூர்வபக்ஷி அதாவது அவர்களுடைய வாதம். ஆனால் இங்கே சங்கர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால், சத்தியஸ்ய சத்தியம் இரண்டு முறை சொல்கிறது எதுக்கு? ஏன் சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்லிட்டு வேண்டியதானே, எதுக்கு சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது? அப்போ இந்த உலகம் சத்தியம், இந்த ஈஸ்வரனும் சத்தியம் அல்ல, பரமாத்மாவும் சத்தியம், ஜீவாத்மாவும் சத்தியம் அப்படின்றது ரெண்டு சத்தியம் இருக்குது அப்படின்றத கெட்டியாக பிடிச்சிட்டு நிற்கிறான் யார்? பூர்வபக்ஷி. அதுதான் அவருடைய வாதம். அந்த வாதத்தை நம்ம மெல்ல ஒரு இது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால், இது ஒரு பெரிய உரையாடலாக வந்து பாஷ்யம்னாவே உட்கார்ந்து நிதானமாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சிந்திக்கிறது. இந்த நமது ஒரு சிந்தனை மரபு இருக்குது இல்லையா, அந்த மரபு மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஞானத்தை நம்மக்கிட்ட கடத்த பார்க்குறாங்க பெரியவங்க, ரிஷிகள், மகான் யோகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அடிப்படையில் ஒரு சிந்தனை மரபு ஒன்று இருக்குது, அந்த சிந்தனையை வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட சிந்தனைனாவே என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி உரையாடுவது, தெரியாத விஷயத்தை பற்றி என்ன ஒரு சிந்திப்பது. நம் சிந்தனை தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சிந்திக்க மாட்டோம், அது தெரிஞ்சு போச்சே. அப்போ தெரியாத விஷயத்தை பற்றி தொடர்ந்து அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது எப்படி இருக்கும், அது எப்படி நாம் உள்வாங்கிக்கிறது, அது எப்படி நாம் வந்து என்ன கிரகிச்சுக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு ஒரு உரையாடல் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம விசாரம்னு சொல்கிறோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ விசாரம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நமக்கு அந்நியமான, நமக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு பொருளை பற்றி, ஏதோ ஒரு பெரிய பரபிரம்மம் அல்லது பரமாத்மா, அதை வந்து நாம் என்ன அது சென்று அடைகிறது, இப்படி போன்ற ரொம்ப அழகான அற்புதமான கற்பனைகள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, நமக்கு நிறைய கனவுகள் எல்லாம் உண்டு, வாழ்க்கை லட்சியங்கள்லாம் உண்டு நமக்கு. கனவுகள் கற்பனைகள் எல்லாம் வந்து நம்முடைய என்ன ஒரு தேடலில் அல்லது நம்முடைய ஒரு விருப்பத்தின் பெயரில் அதை நாம் கற்பிச்சுக்கிறது, அது பலவிதமாக நாம் வந்து அது கற்பிச்சு அல்லது யூகித்து அதை நாம் வந்து சிந்திச்சு பார்ப்போம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆனால் இங்கே அது நம்முடைய அதெல்லாம் தான் அனுபவத்தில் உள்ளது. அனுபவத்தில் உள்ளதை இந்த என்ன இந்த ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா நமக்கு, அது மூலமாக நாம் அடைய முடியாத சில விஷயங்களை அல்லது அது மூலமாக வந்து அனுபவிக்க முடியாத சில விஷயங்களை கற்பனை மூலமாக சிந்தித்து அனுபவிச்சு பார்ப்போம். அந்த கற்பனை கூட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம அனுபவத்திலிருந்து மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். மிக கற்பனைன்னு சொல்கிறது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே சாஸ்திரம் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், நமக்கு நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை, நம்ம சிந்தனை இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பிரமாணம் மூலமாக நம்ம உணர்த்த பார்க்குது. அந்த பிரமாணம் தான் சாஸ்திரம், அதுதான் உபநிஷத். அப்போ உபநிஷத் வந்து என்னவா அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பிரமாணமாக ஒரு மீன்ஸ், ஒரு வழியாக இருந்து நமக்கு தெரியாத ஒன்றை சொல்வது. அப்போ தெரியாத ஒன்று சொல்வதுக்கும் சாஸ்திரம் தேவையை தவிர, உபநிஷத் தேவையை தவிர, தெரிஞ்ச விஷயத்தை அல்ல. அப்போ இங்கே வந்து என்ன பேச சொல்கிறான், இங்கே சாஸ்திரம் பேசுவது என்னன்னு சொன்னால், ஜீவனை பற்றியும் பேசுது, ஈஸ்வரனை பற்றியும் பேசுது. இந்த ஈஸ்வரன் வந்து இந்த ஜீவன் வந்து ஈஸ்வரனை சென்று அடைய வேண்டும், அதை அடைய வேண்டிய பொருள் அப்படின்றது ரெண்டையும் பேசுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்முடைய ஆச்சாரியர் சங்கர் என்ன சொல்கிறாரு, அறிஞ்ச விஷயத்தை பற்றி அது பேசுது தான், அது பேசுது. அதாவது அவங்க வேணால் அது இப்போ வந்து ஒரு பெரிய சர்ச்சையில் நடந்துகிட்ருக்கு, அதனால் இந்த சர்ச்சையை யார் யார் கூட அப்படி சொன்னால் கடைசியாக நம்ம பார்த்து வந்து நிறைய பூர்வபக்ஷிகள் வந்தாங்க. முக்கியமான பூர்வபக்ஷி அவர் கடுமையான பூர்வபக்ஷி யார் அப்படின்னு கேட்டால் அது எதிர்த்தரப்பாளன். பூர்வபக்ஷினா என்ன? தி ஒப்போனன், எதிர்த்தரப்பாளன், எதிர்த்தரப்பு தரப்பில் நின்று சிந்திக்கக்கூடியவர்கள். நாம் ஒரு தரப்பில் நின்று சிந்திக்கிறோம், அவங்க ஒரு பக்கம் நின்று சிந்திக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க தான் நம்ம பூர்வபக்ஷி பூர்வபக்ஷின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏன் ஒரேடியாக வந்து இந்த ஜீவனே ஜீவன் ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு இல்லை. நம்ம இந்த நாம் பேசுவது உபநிஷத் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவன ஈஸ்வரம் ஒன்றே தான், என்ன தத் தோமசி, நீ அதுவாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்ல வருது. அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு உணர்வு, அல்லது அகம் 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 நான் நாடுன்ற ஒரு ஒரு என்ன ஒரு தெளிவு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்காது. அதை நம்ம அது இருக்கிறத பற்றி, அது உள்ளதை பற்றி நமக்கு வந்து இப்போ இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எப்படி இருக்குன்றது தான் பிரச்சனை நமக்கு. அப்போ தான் இங்கே தான் அப்போ இங்கே தான் அந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அது எப்படி இருக்குது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அது ஏக்கமாக இருக்குதுன்னு சொல்லுது, ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒன்றாக அது வந்து அது ரெண்டு கிடையாது, இருப்பது ஒன்றே, ஒன்றென்று நன்றென்று மற்றதெல்லாம் அன்றென்று உபதேசம், இதுவே உபதேசம், உனக்கு உபதேசம் மனமேன்னு சொல்கிறார். மனமே நல்லா கேட்டுக்கோ, உபதேசம் பண்ணுறோம். உபதேசம் பண்ணுறது வேறு, உரையாடுறது வேறு. உரையாடுறதுக்கு நமக்கு வந்து பல தேவைப்படும் பல விஷயங்கள். அதனால் இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இங்கே உபநிஷத் வந்து பரமாத்மா பற்றி மட்டும் பேசலை, ஈஸ்வரனை பற்றியும் மட்டும் பேசலை, ஜீவனை பற்றியும் பேசுது. அப்போ உபநிஷத்தோட சப்ஜெக்ட் மட்டும் ஜீவனம் தானே, அது எப்படி நீ இல்லைன்னு கேட்குறான். இதுதான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட். ஆனால் அது எப்படி இருக்குன்றத சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், அது ஏக்கமாக இருக்குது, ஒன்றா தான் இருக்குது, அதுக்கு வந்து அபேதமாக இருக்குது, அது வந்து வேறு வேறு தனிச்சு, நீ வேறு நான் வேறு எனாது இருக்க, நீ வேறு எனாது இருக்க நான் வேறு எனாது இருக்க அப்படின்றது நம்முடைய அருளாளர்கள் வாயில் வரக்கூடிய சொற்கள் இது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தாபம், எப்பேற்பட்ட ஒரு தவிப்பு, எப்பேற்பட்ட ஒரு குமரல் இருந்துச்சுன்னு சொன்னால், இது என்னன்னு கேட்டால் ஒரு மாதிரி நமக்கு புரியலன்னு சொன்னால் என்ன பொறுமுதல்னு சொல்லுவாங்க தமிழில், பொறுமுதல்னு சொல்கிறது. அப்படியே பொறுமிக்கிட்டு இருக்கிறது, என்னடா இது பெரிய சிக்கலாக இருக்கு, என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது பொறுமல்னு சொல்கிறதுனா, ஒரு ஒரு நச்சரிப்பை வந்து தாங்க முடியாமை. பொதுவாக பொறுமை நெகட்டிவாக தான் பாய்ப்பாங்க. நெகட்டிவ்னா யாராவது நல்லா இருந்தால் நம்ம பொறும் ஏன் நமக்கு எப்படி இருக்கணும், எப்படி அவன் எப்படி அவன் சம்பாதிச்சான். நம்ம லௌகீகமாக பேசுகிறோம், நல்லா வந்து நல்லா பொறுமல்னா என்னென்னு தெரியும். நம்மளும் தான் வேலை பார்க்குறோம், நமக்கு தான் குடும்பம் இருக்குது, அவன் மட்டும் அப்படி ஓஹோன்னு இருக்கான் அப்படின்னா, அது இப்போ தான் பொறுமல், பொறுமுறது தான் மற்றவங்க நல்லா பிடிக்காது இல்லையா. பார்த்தியா, நம்ம லௌகீகம் பேசுகிறோம் டக்குன்னு விளங்கி தான் பொறுமல்னா மொதல் விளக்கலை, பொறுமுறது. பொறுமுன்னா அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவன் அதான் இவ்வளோக்கா பணத்தை அடித்தான், இவன் இவ்வளோ சம்பாதிச்சான், நம்ம அப்படி சம்பாதிக்க முடியல, ஏமாலையாக இருந்துட்டோம், நம்ம வந்து அப்பாவியே வாழ்ந்துட்டோம். எப்படி வாழ்ந்துட்டோம், அப்பாவியாவே, அப்பாவினா அந்த பாவின்னு அர்த்தம். அப்போ தமிழில் அப்பாவினா இன்னசுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்பாவி அப்படின்னு சொன்னால் அந்த பாவின்னு அர்த்தம். எப்படி பாவி, அதான் பொறுமிக்கிட்டே இருக்க, புரியுதா. ஸோ அந்த பொறுமல் உலகத்தை பற்றி, பொருட்களை பற்றி, உறவுகளை பற்றின்னு சொன்னால் அது நெகட்டிவ் இல்லை, என்ன பொறுமையும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஆனால் அந்த பொறுமல் நம்முடைய இருப்பை பற்றின்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் தெரியல இருப்பு கொள்ளலை, இன்னமும் தெரியல மனம் வந்து ஒரு மாதிரி பொறுமிக்கிட்டே இருக்குது. அது வந்து அது அது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை பற்றி என்ன பொருளை பற்றி, உறவுகளை பற்றி, பல பதவி பட்டங்களை பற்றி பொறுமல் வந்து ஒரு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், சிறுமைகள் நிறைந்தது, அது கீழ்மையானது, அதை நம்ம பண்ணி ஒன்றும் ஆக போகிறது நமக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து என்ன என்ன செஞ்சிட்ருப்போம்னு கேட்டால் இதான் செஞ்சுட்ருப்போம். அந்நாளைக்கு பாருங்களேன் ஆச்சு, அந்நாளைக்கு நம்ம இதை செய்வோம். நான் சொன்னால் தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? அவன் சரியில்லை, உலகம் சரியில்லை, அது சரியில்லை, யாருமே சரியில்லை, நான் மட்டும்தான் சரி. தீர்ப்பு எழுதிக்கிட்டே இருப்போம் யார் மேலேயாவது. இந்த கீழ்மேலே சென்று நாம் விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சிறுமிகளில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னாமல் ஆகாமல் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு பொறுமை நமக்கு இருக்குது. ஆனால் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருப்பை பற்றியது. என்னுடைய இருப்புக்கு இருப்பு நான் என்ன நான் எனக்கு ஒரு என்ன ஒரு நிலை கொள்ளாமை வந்து என்னை ஆட்கொண்டுட்டே இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியாமல் தான், அதனால தான் இந்த அந்த அந்த கொந்தளிப்பு தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் வந்து என்ன பெரிய தவிப்பு, பெரிய என்ன தாபம்னு சொல்கிறது. யாருக்கு? நம்ம சைத்தன்ய மகாபிரபு. மெத்த படித்த பண்டிதர், எல்லோரையும் தர்க்கத்தில் வென்று ஒரு பெரிய இந்த உண்மை நிலைநாட்டார். இருந்தாலும் கூட அவருக்கு பெரிய தாபம் இருந்துச்சு. கிருஷ்ணா அப்படின்னு உக்காந்தால் தான் நிம்மதியாக இருக்குது அவருக்கு, இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு 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 நிலை கொள்ளாமை நமக்கு வந்து இருக்கு இல்லையா, அதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை, ஒரு தெளிவான தீர்வை அடையிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக லட்சியம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால், நம்மளுடைய அனுபவத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அந்த லட்சியம் வந்து நாம் அறிஞ்ச விஷயமாகவும் இல்லை, நம்மளுடைய அனுபவத்தில் இல்லை இல்லையா? அப்போ நம்ம அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது இருக்குது. அப்போ நம்ம அறிஞ்ச விஷயமாகவும் இல்லை. அதனால தான் நமக்கு வந்து சாஸ்திரம் வந்து ஒரு பிரமாணமாக மாதிரி அதை சொல்லுது நமக்கு. நம்ம அறிஞ்ச விஷயமாக இல்லை அது. அப்படி இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இருப்பது ஒன்றே. அது என்ன? அத்வயம் அல்லது அத்வைத்தம் சொல்கிறோம். உடனே பூர்வபக்ஷம் சொல்கிறான், இல்லையே உபனிஷத்துலேயே வந்து என்ன சொல்லுது, ஏன் அப்புறம் வந்து அதை வந்து சத்தியசி சத்தியம் சொல்லுது? அது மறுக்கும்போது கூட ரெண்டையும் நேத்தி நெழுதிட மறுக்குது. சத்தியசி சத்தியம், சத்தியத்துடைய சத்தியம்னா என்ன அர்த்தம்? அழுத்தி சொல்கிறதுக்கு ரெண்டு முறை சொல்லுவோம் எல்லாத்தையும். நாம் ஒரு விஷயம் சொல்லும்பொழுது ஏன் திரும்ப சொல்கிறோம்? அப்போ அதனுடைய முக்கியத்துவம் கருதி மற்றெல்லாம் பார்த்து செய்யுங்க. ஆனால் இது முக்கியமாக ஏன் திருப்பின்னு சொல்கிறேன்னா, அது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். திரும்ப சொன்னால் என்ன அர்த்தம்? முக்கியம்னு அர்த்தம். ஒரே முறை சொன்னால் என்ன அர்த்தம்? அமுக்கியம்னு அர்த்தம். ஸோ அப்படி சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அதை அழுத்தி சத்தியசே சத்தியம்னு சொல்லிடுச்சு. அதை கெட்டியாக பிடித்து கொண்ட என்ன பூர்வபக்ஷி கேட்குறான். பூர்வபக்ஷி பல விதமான வாதங்களோடு வரலாம். போன வாரம் நம்மளாம் பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது என்ன? பேதாபேதம், பேதாபேதவாதி. பேதாபேதம்னா, சரி ஈஸ்வரனும் உண்டு, என்ன உபனிஷம் பேசக்கூடிய அந்த சத்தியம் இருக்கு இல்லையா, அது ஈஸ்வரனும் சரி தான், ஜீவனும் உண்டு, பாதி ஈஸ்வரன் பாதி ஜீவன் அப்படின்னு ரெண்டுக்கும் அங்கே இடம் இருக்குது. இந்த உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் பார்த்தா நல்லா தெரியும், ஜீவன் நிறையா ஜீவர்கள் இருக்கிறாங்க, ஜீவகோடிகள் இருக்குங்க. அப்புறம் ஈஸ்வரன் வந்து, அப்புறம் வாழ்க்கை நோக்கம் என்னன்னா அந்த ஈஸ்வரன் சென்று அந்த பரமபதம் சொல்கிறோம்ல, பரமபதத்தை அடைதல், பரம பதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போய் அடைதல் அப்படி. அதனால் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் சில ஒற்றுமைகளும் இருக்குது, சில வேற்றுமைகளும் இருக்குது. ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரன் ஜீவன் ஒற்றுமை என்னன்னு சொன்னால், இந்த ஜீவன் ஈஸ்வரன் ஒரு பகுதியாக இருக்குது. எப்படி பகுதியாக இருக்குது சொன்னால், இது அதுதான் இந்த பேதாபேதவாதம். இதுக்கு பேர் பகுதினா, உன்னோட கை மாதிரி இருக்குது. கை வேற, நீ வேறையா? என்ன கை? நம்ம கையே நான் தான். கை கை பூரா யார் நிறைஞ்சிருக்கா? சுண்டு வரல் கூட நான் தான். அங்கே அங்கே தொட்டால் என்ன தொடறீங்க? பரவாயில்ல, சுண்டு வரல் தொட்டுக்கோ, என்ன தொடாடி என்ன தொடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஆர்கியூமெண்ட், அவங்களும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவங்களுக்கும் நிறைய தர்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நீ வேற, கை வேறையா அப்படின்னு கேட்டால், சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆமாம்மா, இப்போ சுண்டு வரல் வெட்டிவிட்டாங்க வச்சுங்களேன், நீ எல்லாம் போயிடுவே? என்ன போயிட மாட்டோம், நம்ம இருக்கத்தான் செய்கிறோம். அப்போ அவயங்கள் வந்து நான் கிடையாது, அது அவயங்கள் அற்றதுன்னு சொல்லுது. அது எது? நம்ம என்ன சிந்திக்கிறோம் அத்வைதத்தில், இது அவயங்கள் அற்றது, அதுக்கு வந்து உறுப்புகள், அதுக்கு வந்து பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய அங்கங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அற்றது அங்கமற்றதுன்னு சொல்கிறோம். அவன் சில லாஜிக்கெலாம் சொல்லி அப்போ அதுக்கு இன்னும் சில உதாரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு சொன்னால் உதாரணம் மூலமாக தான் அவங்களும் வந்து எல்லாத்தையுமே நமக்கு உபமானம் ஒன்று, உதாரணம் ஒன்று, திருஷ்டாந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, திருஷ்டாந்தம்னா உதாரணம்னு அர்த்தம், எக்ஸாம்பிள்னு அர்த்தம் திருஷ்டாந்தம். அப்புறம் உபமானம் அப்படின்னா கூட அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான், உபமானம். அது ஒரு பிரமாணமாக நம்ம வச்சுருக்கோம், வேறு பிரமாணமாக வேறு நம்ம வச்சுருக்கோம். எப்படி இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு பகுதியாக தான் இருக்குதுன்னு அவன் சொல்லும் பொழுது, ஏன் அப்படின்னு சொன்னால் நான் பகுதியாக எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அப்போ ஒன்று சங்கரோடைய கேள்வி என்ன வருது, பகுதியாக இருந்தால் அப்போ இந்த ஜீவனுக்கு சம்சாரம் உண்டு, அப்போ ஈஸ்வனுக்கு சம்சாரம் உண்டா? ஈஸ்வன் அசம்சாரின்னு சொல்கிறோமே, பரமாத்மாவுக்கும் சம்சாரம் உண்டா? நான் வந்து பரமாத்மானா நம்ம அந்த நீ ஒன்று சிவபெருமான் நினச்சா, ஆமாம் அவர் சம்சாரம் உண்டு, உமா இருக்கிறாங்க, இங்கே லக்ஷ்மி இருக்கான்னு நினச்சிடாதீங்க. அந்த ஈஸ்வரன் அந்த சிவபெருமானையோ நாராயணன்னு சொல்லலை, இங்கே ஈஸ்வரன் சொல்கிறது பரமாத்மா. பரமாத்மாவுக்கு வந்து சம்சாரம் உண்டா? என்ன அசம்சாரின்னு பேர் அவருக்கு, என்ன அவருக்கு, என்ன அவர் என்ன பற்றட்டான் தான், அவருக்கு பற்றே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஜீவன் வந்து ஈஸ்வரனாக இருக்க முடியும்? ஜீவனுக்குள்ளே ஈஸ்வனுக்குள்ளே என்ன இருக்குன்னா, பகுதி வந்து சம்சாரம் இருக்குது, என்னது நித்திய முக்தனாக இருக்கார், கொஞ்சம் சம்சாரியாகவும் இருக்கிறாரு, ரெண்டும் இருக்குது அப்படின்றது அவங்க சொல்ல பார்க்குறாங்க. ரெண்டும் உண்டு, ஏன்னா உபநிஷத்தில் இப்போ சம்சாரத்தை பற்றி பேசுதே, அப்புறம் உபநிஷத் சம்சாரத்தை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டால், கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், இது வந்து இது ஏற்கக்கூடிய இன்றைக்கி நம்ம சொல்ல ராமானுஜர் சொல்லக்கூடிய விஷ்டாத்வைதம் போல், அதுக்கு முன்னாலே வந்துட்டார் பத்ரு பிரபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு விருத்திகாராவாதம்னு இருக்கு பேர், விருத்திகாராவாதம். இதை முன்வைத்தவர் பத்ரு பிரபஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதை வந்து அதை இன்னும் செம்மைப்படுத்தியவர் தான் வந்து ராமானுஜர் பிறகு வந்து. இது வந்து ஒரு மாதிரியே விஷ்டாத்வைதம், நாம் நம்மளாம் யாருன்னு சொன்னால் அவருடைய கூறுகள், அவருடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காட். கடவுள் என்ன இருக்காருன்னா, கடவுள் தான் உலகமாக வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாக எல்லாம் அவர் தான் ஆயிருக்கார், அவர் தான் எல்லாமே ஆயிருக்கார் அப்படின்ற ஒரு பரிணாமவாதத்தை முன் வைக்கிறாங்க. எப்படி பால் வந்து தயிராகிற மாதிரி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அது வந்து நாம் அத்வைதத்தை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது, அப்படியெல்லாம் ஆகிறது கிடையாது. அப்படி இந்த ஆகிருக்கே இல்லைன்னு கேட்டால் அதுதான் இது மித்தியான்னு சொல்லுது, அது ஒரு அத்தியாசம் தான். அத்தியாசம்னா என்ன, தோற்றம் சூப்பர் இம்போசிஷன் தான் அப்படிலாம். ஆனால் பாருங்க பார்த்தா, ஆனால் என்ன ஆயிடுது, இஃப் இட் பிகம்ஸ் அ பார்ட், அப்போ அந்த 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 பகுதிக்கு ஏற்படுற துன்பம் ஈஸ்வனை சேருமா? இல்லை ஒரு கை உடஞ்சி போச்சுவாங்களா, அப்போ ஈஸ்வனை கை உடஞ்சிரும் இல்லையா? அப்போ பகுதிக்கு ஏற்படுற துன்பம், அதாவது உள்ள ஒரு கையில் வந்து ஏதாவது ஒரு கேங்க்ரெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காலில் மெல்ல என்ன பண்ணிடுறோம், காலில் தான் வந்துச்சு கேங்க்ரெயின் இல்லை, மெல்ல அப்படியே பரவி உடம்பு பூரா ஏரியாவில் சாவடிச்சிடும். அப்போ வந்து கையை பாதிச்சுன்னு சொன்னால் உடம்பு பூரா பாதிக்கப்படும். அப்படி பாதிப்புக்கு உட்பட்டதா இந்த பரமாத்மா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த அவயங்கள் பிஸ்னஸ்லாம் இருக்குது இல்லையா, அப்படி பார்ட்ஸ் அண்ட் பாசலாக வந்து கடவுள் வந்து இப்படிலாம் இல்லை, இதெல்லாம் வெறும் என்ன ஏற்றி வைக்கப்பட்ட தோற்றம் மாத்திரமே அப்படின்னு சொல்லி அது வந்து இதுக்கு வந்து சங்கர பதில் சொல்ல போகிறது தான். இப்போ கடைசி வாரம் நம்ம போன வாரம் முடித்தோம் இல்லை, பதில் சொல்ல போகிறாரு. இதுக்கு எப்படின்னா மூணு வகையாக பதில் சொல்கிறாரு. அவனை வந்து ஒரு மூணு விகல்பம்னு சொல்கிறாங்க, விகல்பம்னா கேள்வி, மூணு சந்தேகம் கேட்குறாரு. நீ என்ன சொல்கிற, நீ வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நீ சொன்னால் நான் ஒரு வந்து என்ன ஒரு ஈஸ்வரன் இருக்கார், பல ஜீவர்கள் இருக்கிறாங்க, ஈஸ்வரன் தான் ஜீவர்களாக மாறி இருக்கிறாரு, ஈஸ்வரன் தான் என்ன மாறி இருக்காரு ஜீவர்களாக, அதான் ஊனாகி உயிராகின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ அவர் தான் என்னவா மாறி இருக்காரு, இந்த உயிர்களாக மாறி இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறீங்களா, அதாவது ஈஸ்வரனோட ஒரு பகுதி மாறி இருக்கா, முழுசாக மாறி வந்துருச்சா, முழுசாக மாறி வந்துட்டா அப்போ ஈஸ்வரன் இருக்க மாட்டார். சரிதானே? முழுசாக மாறி உலகம் ஆகி உலகம் ஆனாய் போட்டினா உலகமாக மாறி வந்துருச்சுன்னு சொன்னால் இவ் ரியலி இஸ் ஹேப்பனிங். அப்போ ஈஸ்வரன் இருக்க மாட்டே, வெறும் ஜீவர்கள் தான் இருப்பாங்களா? இல்லாதி பகுதி ஈஸ்வரன் வந்து ஜீவர்களாக மாறிட்டு பகுதி அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரா? முத கேள்வி. ஆ, சங்கரன் வந்து விடுவாரா? விடாகண்ணன் முடாகண்ணன் இருக்காரா? கேள்வி. முத சங்கல்பம், முத விகல்பம், முதல் சந்தேகம் கேட்குறாரு. அப்படியா? அல்லது அல்லது பரமாத்மாவும் இருக்கிறாரு, ஜீவாத்மாவும் இருக்கிறாரு. எப்படின்னு சொன்னால், இந்த விதைகள், விதைகள் வந்து விதைகள் இருக்கு இல்லையா? சில விதைகள் எப்படி இருக்குது? விதையாகவே இருக்குது. சில அப்படியே வச்சுருந்தா விதையாகவே இருக்கும். சில விதைகள் வந்து என்ன, மரமாகி செடியாகி எல்லாம் ஆகும். அப்படி இருக்காரா? எப்படி எப்படி இருக்காரு சொல்லுவாருங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இந்த இந்த இப்படி இருக்கிறதுக்கு வந்து என்ன, பரமாத்மா வந்து இப்படி கொஞ்சம் வந்து பரமாத்மாவும் கொஞ்சம் ஜீவர்களாக மாறுறது, அதில் நிறைய பரமாத்மா ஒரு பகுதி பரமாத்மா கடவுளாகவும் ஒரு பகுதி ஜீவர்களாக மாறி இருக்கிறது உபநிஷத்தில் இடம் கிடையாது. அப்படி உபநிஷத்தில் இங்கே பேசலை. அந்த மாதிரி சங்கர பதில் சொல்கிறார். இதில் வந்து என்ன என்ன தோஷம் இருக்குதுன்னு சொன்னால், இது வந்து இதுக்கு வந்து உபநிஷத்தில் வந்து இடம் அப்படி வந்து ஏக்கம் பிரம்மம் தான் சொல்லியிருக்கே தவிர பகு பிரம்மம்னு சொல்லலை. பிரம்மம் வந்து நிறைய பரமேஸ்வரர் இருக்கார் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பகு ஜீவகன்னு சொல்லியிருக்கே, நிறைய உயிர்கள் இருக்கிறதா சொல்லுதே. உயிர்கள் எத்தனை எவ்வளோ இருக்கான்னா ஜீவராசிகள் நிறையா இருக்கே. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் அப்படின்னு இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது இப்படி தான் இருக்கேன்னு சொன்னால், அது அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்ட். எப்பொழுதுமே வந்து சங்கரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இது எது பால் எதுவும் தயிரான மாதிரி இல்லை, கதை இல்லை. இது என்ன ரெண்டு, ஒன்று ஒன்று பரிணாமவாதம், இன்னொன்று விவரத்தவாதம் சொல்லிட்டு நினைப்பதுதான் உங்களுக்கு. பரிணாமவாதம்னா என்ன? பால் வந்து தயிர் ஆகிறது, திருப்பி என்ன ஆகாது, தயிர் திருப்பி பாலாக்க முடியுமா? முடியாது. இது பேர் பரிணாமவாதம். இதுக்கு பேர் விவரத்தவாதம்னா என்ன? பொண்ணு தங்கம் வந்து நகையாகிறது, ஆனால் நகை திருப்பி தங்கம் ஆகிருமா? ஆயிரும். சும்மா பேர் தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஆக இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த அந்த வஸ்து எப்படின்னு சொன்னால், அது வந்து நகையாக தோற்றம் தருது. என்ன, நெக்லஸ்ன்னு ஒரு பேர் போட்டு ஒரு ரூபம் எடுத்து நெக்லஸ் அப்படின்னு ஒரு பேர், அதுக்கு வந்து ரவுண்டு ஒரு ரூபம் எப்படி இருக்குது, ரவுண்டாக வட்டமாக இருக்குது எடுத்திருக்கே தவிர தங்கம் தங்கம் தான். தங்கம் எப்பொழுதுமே சொக்கத்தங்கம் தான், அது எந்த விதமான மாற்றத்தையும் அடைவதில்லை அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது விகல்பம் அப்படி சொல்லி அடுத்து என்ன சொல்கிறார், இது 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 இந்த இப்படி இருப்பது தான் வந்து என்ன, அதனால் வந்து இந்த பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து பரமாத்மா வந்து பகுதி பகுதியாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஒன்று கிடையாது. பகுதி பகுதியாக அது ஆகாது. எப்பொழுதுமே வந்து சத்தியசு சபி சத்தியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த அவயங்களும் உறுப்புகளும் அதுக்கு கிடையாது. அது வந்து என்னை விட்டு தனியாக இருக்கிற தன்மை, தன்னை விட்டு தனியாக இருக்கிற தன்மை அதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு முழுமையானது அப்படின்ற தகுதி அதுக்கு போயிடும். பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக ஆயிடுச்சின்னு சொன்னால் அப்போ இங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுமே. பரமாத்மா தான் ஜீவாத்மா மாறின்னு சொன்னால் அப்போ வந்து உலக அப்புறம் இதுக்கு வாழ்க்கை நோக்கம் என்ன? பரமாத்மா போய் அடையிறது. அவரே ஜீவாத்மாவாக மாறி ஜீவர்களாக அங்கே தவிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் பிறகு வாழ்க்கையின் லட்சியமே வந்து என்னன்னு சொல்கிறது? அங்கே பரமாத்மா தான் போய் பரமாத்மா அடையிறதுக்கு, அவர் தான் ஜீவாத்மாவாக மாறிட்டாரே. சரி, அவயங்களாக மாறினா அப்போ அதுக்கு வந்து கேடு உண்டே. எப்படி நம்ம அவயங்களுக்கு நம்மளுடைய உறுப்புகளுக்கு கேடு இருக்குது அந்த மாதிரி. அதனால் அவர் வந்து நித்தியம் சொன்னால் அவர் எப்படி வந்து அழிவுக்கு உட்படுவார்? அதனால் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பரமாத்மாவுடைய தன்மை என்னன்னு சொன்னால் நித்திய சுத்த புத்த நித்தியம் என்றும் உள்ளது, என்றும் எந்த விதமான மாசும் சுத்த சுத்தனா என்ன, எந்த மாதம் அடைய எந்த அழிவும் அதுக்கு வராதுன்னு தான் வந்து நித்திய சுத்த முக்த சச்சிதானந்த அப்படின்னு அப்படி தான் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குது உபனிஷத் தருதே தவிர இப்படி மாற்றங்கள் அடையக்கூடியது அல்ல. ஆனால் அதை நம்ம சொல்லும் பொழுது சரி ஜீவன் என்ன இருக்குன்னு சொன்னால் இப்போ பரமாத்மா என்ன இருக்குன்னா பரமாத்மா தான் வந்து புல்லாக இருக்கார் பூடாக இருக்கார் புழுவாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு அது திருஷ்டாந்தம் சொல்லுது. இட் டோன்ட் ஸ்ட்ரெச் த எக்ஸாம்பிள்னு சொல்லுது. அவன் சிங்க மாதிரி உருமுனான்னு வச்சுக்கோங்களேன், சிங்க மாதிரி தான் தவிர சிங்கம் ஆயிடல அவர். எப்பயுமே வந்து திருஷ்டாந்தத்தை அல்லது என்ன எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அதனால் இங்கே வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவை பூர்ணம்னு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் இப்போ அது வந்து ஜீவாத்மாவாக மாறுது அப்படின்னு சொன்னால் மாறி வந்துருச்சு. நீங்கள் வந்து எப்படி என்ன சொல்கிறோம் அது வந்து அது பூர்ணமாகவே மாறி வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அத்வைதம் என்ன சொல்கிறோம் அது ஒரு தோற்றம் மட்டும்தான் சொல்கிறோம். அதுதான் வித்தியாசம். பூர்ணம்னா வந்துடல, எப்படி என்ன சொல்கிறோம் அது வந்து நமக்கு அதனால தான் நமக்கு என்ன இருக்குது காணல் நீர் கயிற்றில் பாம்பு அதெல்லாம் சொல்ல நம்மளோட பிரம்மையின் காரணமாக இல்லை அறியாமையின் காரணமாக ஏற்படுற ஒரு மயக்கமே தவிர ஒரு காட்சி பிழையை தவிர அது வந்து நிரந்தரமாக வந்து மாறி வந்துடல. வந்துட்டால் திருப்பி அது ஆக முடியாது. அல்ல வந்துட்டாவே வாழ்க்கையின் லட்சியம் என்ன? கடவுளை அடையுதல் இல்லை, என்னது பரமாத்மா அடையுதல். பரமாத்மா அங்கே வந்துட்டான்னு சொன்னால் பிறகு எப்படி போய் அடையிறது? அங்கே யார் இருக்க மாட்டாங்க போய் அடையிறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் வந்து குறுக்கு கேள்வியெலாம் கேட்குறாரு. யார் யார் கேட்பா? இதெல்லாம் சங்கரன் தான் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பார். அதனால் என்ன சொல்கிறாரு அப்போ? ஆனால் இப்போ அடுத்து என்ன எடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆனால் அந்த பூர்வபக்ஷி என்ன கேட்குறான், ஆனால் சம்சாரத்தில் வந்து என்ன உபனிஷத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சம்சாரத்தை பற்றி பேசுதே, ஜீவனுக்கு சம்சாரம் உண்டுன்னு சொல்லுதே அப்படின்னு சொன்னால் சம்சார வர்ணனை உண்டு. எதுக்கு சம்சார வர்ணனை? ஏன் சம்சார வர்ணனை வந்து சம்சார உபதேசம் அல்ல. சாஸ்திரம் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஒன்று உபதேசம் பண்ணுது. என்ன உபதேசம்? தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா இல்லை, இதெல்லாம் உபதேச வாக்கியம் இல்லையா. மற்றதெல்லாம் என்ன? மற்ற சொல்லுவாங்க உபச்சார வாக்கியம்னு சொல்லுவாங்க. உபச்சாரம்னு வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் அன்னாடிக்கு போவீங்க அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கீங்க இன்னும் தெரியாமல் வாங்க வாங்க வாங்கன்னு பாங்க அதுக்கு நான் அன்னாடிக்கு போய் நிற்பீங்க? மரியாதை இருக்காது இல்லை இல்லையா. அதனால் இதெல்லாம் உபச்சார வாக்கியங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சங்கர் இதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. இந்த என்ன இந்த சுவாஸ்தம் ரெண்டு வாக்கியம் ரெண்டும் பேசுது தான், ரெண்டுமே அது பேசுது தான். ஆனால் இப்படி பேசும் பொழுது அது வந்து உபச்சாரமாக தான் பேசுது, வர்ணனையாக தான் பேசுது அப்படின்னு சொல்லி இங்கே அடுத்து அந்த பேதவாதி ஒன்று பேத அபேதவாதின்னு சொன்னல. ஆனால் நமக்கு முக்கியமான பூர்வபக்ஷி அத்வைதத்துக்கு முக்கியமான பூர்வபக்ஷி வந்து பேதவாதி தான். பேதவாதி அப்படின்னு சொன்னால் ஜீவன் வேறு அங்க விஷ்டாத்வைத கூடம் அது ஒரு அங்கம்னு சொல்லி ஏற்று சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அங்கெல்லாம் கிடையாது, ஜீவன் ஜீவன் தான், ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான், தண்ணி தண்ணி தான், எண்ணெய் எண்ணெய் தான். ஆனால் சொல்கிறாங்க தண்ணி போய் எண்ணெயில் கலக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முரண் இருக்குல்ல, இந்த என்ன அத்தர்க்கம் என்னது தர்க்கத்துக்கு வந்து எதிராக இருக்குது. சொல்கிறாங்க ஜீவன் வந்து சம்சாரி, ஜீவன் வந்து அனித்தியமானவன், ஜீவன் வந்து என்ன எல்லா வகையான மாசுகளும் தூசுகளும் வருத்தங்களும் என்ன சம்சாரமும் உள்ளவன். ஆனால் ஒரு நாள் போய் அந்த ஜீவன் வந்து என்ன ஆயிருமா, போய் ஈஸ்வனோடு கலந்துருமா. எப்படி போய் தண்ணியை வந்து எண்ணெயில் கலக்கணும்னு கேட்குறாங்க. ரெண்டும் ஒரே தன்மை இருந்தால் தான் கலக்க முடியும். அதனால் எந்த ஈஸ்வர தன்மையும் இல்லாமல் அல்ல ஈஸ்வர அம்சமும் இல்லாமல் அல்லது அந்த என்ன நம்ம ஜீவன் அப்படின்னு சொன்னால் இந்த அம்சம் எதுவுமே இல்லாமல் எப்படி கலக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளை கற்பனைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளும்தான் நம்ம உறவில் கூட நம்ம பேசுவோம் பார்த்திங்களா, நான் அப்படி ஒன்று சென்று கலந்து விடுவது, அந்த அன்பு என்ன பிரேமை அப்படி சொல்லிட்டு கலக்கிறது பற்றி தான் சொல்லுவோம். அப்புறம் மெல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லையாட்டுக்குன்னு தோணும். அப்புறம் கடைசியாக நமக்கே நம்ம கடைசி வரைக்கும் நம்மளாக தான் இருக்கணும் மாட்டிருக்கு. யாரும் யாரோட போய் நம்ம பெருசாக மனசால் கூடும், அதில் உணர்வால் கூடும், அதில் ஏதோ உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, இல்லை கருளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அருளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட போய் ஒன்றும் கலந்துற மாதிரி நமக்கு தெரியல. நம்முடைய தனித்தன்மை வந்து பளிச்சுன்னு இருக்குது. நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய தனித்தன்மை இருக்குல்ல, பளிச்சுன்னு இருக்குது, அது எங்கேயுமே கலக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல நமக்கு. அந்த நான் அப்படின்ற உணர்வு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன பட்டம் பகல் மாதிரி இருக்குது நமக்கு, உச்சி வேலை மாதிரி இருக்குது. நான் அதனால தான் எந்த விஷயம் நமக்கு பளிச்சுன்னு தெரியாட்டியும் நம்மை பற்றிய நான் அப்படின்ற உணர்வுகளை அது எப்படியும் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. அது நெவசி ரெண்டு பேரை பார்க்குறோம், இவரா அவரா அவனா இவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த ஆள் தான் இந்த ஆள், இந்த ஆள் வேறையா, ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தோணும். எப்போ நம்மளை பற்றி நம்ம வேற ஆளுன்னு தோணியிருக்கா, குழப்பம் வந்திருக்கா? பாருங்க இன்றைக்கி என்ன, ஓ நான் சுவாமி இல்லையோ வேற ஆளோ அப்படின்னு தோணி இப்போ தோணியிருக்கா நமக்கு, நம்மளை பற்றி இந்த கிஞ்சித்தும் ஒரு சந்தேகம் வந்திருக்கா? எவ்வளோ பேர் பற்றி வந்திருக்கு, எல்லாரை பற்றியும் வரும், ஆனால் நம்மளை பற்றி வரவே வராது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மை அறிவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பளிச்சுன்னு இருக்குது, இந்த அறிவு பளிச்சுன்னு இருக்குது. ஆக இந்த பேதவாதிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த பேதவாதி வந்து ஒரு மூன்று என்ன தோஷங்களோடு வரான். நீ இப்படி சொன்னன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உபநிஷத்துலேயே ஒரு மூணு தோஷம் இருக்குன்னு சொல்கிறான். உபநிஷத்தில் நிறையா மந்திரங்கள் இருக்குது, நிறையா கருத்துக்கள் இருக்குது, நிறையா என்ன இருக்குது, நிறையா வாதங்கள்லாம் இருக்குது, நிறைய சொற்கள் இருக்குது, அதில் வந்து மூன்று தோஷங்கள் வந்துடும். என்ன தோஷம் வரிசையாக சொல்லிட்டு வர இருப்பேன், ஒன்று சொல்கிற சுவ அர்த்த விரோதம் அப்படின்னு ஒன்று சங்கர் இது பட்டியல் எடுறாரு. சுவ அர்த்த விரோதம், சுவ அர்த்த விரோதம்னு சொன்னால் ஒன்று சுவ அர்த்த என்னன்னு முதல் மூணு பார்த்துருவோம், அவர் வரிசையாக அதை கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம். முதல்ல வந்து சுவ அர்த்த விரோதம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அது சொன்னது அதே நம்ம சொல்கிறத நம்மளே மறுக்கிறது, இல்லை நான் சொல்லலையே அப்படின்னு நமக்கு அடிக்கடி தோணும். ஏதாவது சொல்லிவிட்டு இல்லையே ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து மறதி, பொதுவாக நமக்கு அந்த கொஞ்சம் வயசாக அந்த மறதி வந்துடும். காலையில் சொல்லிவிட்டு ராத்திரி இல்லையே நான் கேட்கவே இல்லையேன்னு, அடப்பா வி காலையில் தான் கேட்டேன் இல்லை, இது இப்போ செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அந்த மாதிரி உபனிஷத்துலேருந்து ஒன்று ஒரு தோஷம் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், ஓகே. என்ன ஸ்வர்த்த விரோதம், ரெண்டாவது தோஷம் கர்ம காண்டஸ்ய அப்பிரமாணம். அதாவது வேதம் பிரமாணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் கர்ம காண்டம் வந்து என்ன ஆயிரும், அப்பிரமாணம் ஆயிரும். பிரமாணம் இல்லாமல் ஆயிரும். பிரமாணம் என்ன, அறிவை கொடுக்கும் கருவி இல்லையா, இல்லாமல் ஆயிரும். ரெண்டு தோஷம். மூணாவது தோஷம் வந்து என்னான்னு சொன்னால் பிரத்யக்ஷ விரோதம், அனுபவத்துக்கு வந்து முரணாக இருக்கும். அப்புறம் அனுமான விரோதம், யோகத்துக்கு விரோதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நான்கு தோஷங்களை வந்து முன்வைக்கிறாருங்க. அதை பிரத்யக்ஷ விரோதமோ அனுமான விரோதமோ ஒன்றா வச்சுக்கலாம் நாம். இப்போ இப்படி வந்துடும், அதனால் நீ எப்படி சொல்லலாம் வந்து சத்தியசே சத்தியம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு இல்லை ஒன்றுன்னு எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு முதல் ஒன்றுன்னா பார்ப்போமே, சுவார்த்த விரோதம் சொன்னால் உபனிஷத் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் அர்த்தம். அப்போ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், உபனிஷத்தில் சம்சார வர்ணன் இருக்குல்ல, சம்சாரத்தை வந்து சம்சாரம் எப்படிப்பட்டது சம்சாரம்னா என்ன, ஜீவர்கள் எப்படி சம்சாரத்தில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க, படைப்பை பற்றி பேசுது, என்ன சிருஷ்டியை பற்றி பேசுகிறது, அப்புறம் என்ன சாதனைகளை பற்றி பேசுது, சாத்தியங்களை பற்றி பேசுது, மன அமைதி பற்றி பேசுது, பூஜை புனஸ்காரங்கள், உபாசனைகள், தியான முறைகளை பற்றி எல்லாம் பேசுது. அப்போ இருக்கிறது ஒன்றுன்னா யார் யாரை தியானம் பண்ணுறது, எதுக்கு இதெல்லாம் பேசுன்னு கேட்குறான். சரியான கேள்வியா இல்லை? முதல் கேள்வி சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அவனு படித்தவன் தான், யார் இந்த வேதவாதி இருக்கான்ல, இந்த பூர்வபக்ஷி இருக்காங்களே, அவன் முழுமையாக வேதத்தை படித்து முடித்தவன், வேதத்தை மட்டுமல்ல வேதாந்தத்தையும் படித்தவன். அதனால் தெளிவாக அந்த கேள்வி கேட்குறான். இவனை தான் இப்போ அட்ரஸ் பண்ணி முடிக்கிறாரு சங்கரர். இவனை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்படி பலவாக பேசப்பட்டிருக்குல்ல உபனிஷத்தில், அதனால் எப்படின்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம், உபனிஷத் வந்து வெறும் பிரம்மத்தை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லி, அது வந்து எதை பேசுது, ஜீவனை பற்றி பேசுது. அப்போ ஜீவன் இருக்கா இல்லையான்னு கேட்கலாம். அவர் சொல்கிறாரு, உபனிஷத் எல்லாத்தையும் பேசுது. சங்கர பதில் இது, என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் பேசுது, எதை உபதேசம் பண்ணுதுன்னு பாரு, எதுக்கு இது பேசுதுன்னு சொல்கிற, அப்புறம் பார்ப்போம், பெரிய இந்த விளக்கம் சொல்லப்படுறாரு அதுக்கு பிறகு. முதல் எதை உபதேசம் பண்ணுது பார்க்கணும் சொன்னால், இதெல்லாம் வந்து அதான் உபச்சார வார்த்தைகள்னு சொன்னோம் இல்லையா, வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறோமே உபச்சாரமா, அந்த மாதிரி இதெல்லாம் அனுவாதம்னு ஒரு வார்த்தை பார்க்கிறார். அனுவானா இப்போ சம்சாரத்தை பேசுது. சம்சாரம்னா என்ன, மனச தாப்பம், மனசில் இருக்கிற வருத்தம், கோபதாபங்கள்லாம் பேசுது. அது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம அனுபவத்தில் இருக்கா இல்லையா, அனுபவத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் அனுபவத்தில் உள்ளதை பேசுது. அப்போ அதெல்லாம் என்ன, அதெல்லாம் உபதேசம் என்னன்னு கேட்டால், நம்ம அனுபவத்தில் இல்லா பண்ணாதான் உபதேசம். ஏற்கனவே தெரிஞ்சது சொன்னால் என்ன சொல்லுவான், திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரே போர் அடிக்குது, திரும்ப அதே நீங்கள் சொன்னால் இப்போ இப்படி தான் கேட்குறது இந்த கிளாஸ்ன்னு. நம்ம கூட என்ன தோணும், திருப்பி அதே தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்கன்னு தோணுது இல்லையா, அப்பப்போ தோணும் பாருங்கள் நமக்கு. அப்போ அதெல்லாம் என்னான்னு கேட்டால், என்ன சொல்கிறாங்க, உபனிஷத் வந்து இதெல்லாம் அனுவாதம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது, உரையாடுது, உபதேசம் பண்ணலை. அதை உபதேசம் பண்ணது என்னான்னு கேட்டால், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி போன்ற மட்டும் தான் அது உபதேசம் பண்ணுது. பிரமாண வாக்கியத்தை தான் அது வந்து உபதேசம் பண்ணுது, அங்கே எந்த முரண்பாடும் இல்லை. அப்போ எதை உபதேசம் பண்ணுதுன்னா, நமக்கு தெரியாததே உபதேசம் பண்ணுது, தெரிஞ்சதை பற்றி என்ன சொல்லுது, தெரிஞ்சதே கொஞ்சம் விசாரம் பண்ணுது, பண்ணி அதில் கொஞ்சம் விவேகம் வர்றதுக்கு, அதில் கொஞ்சம் வைராகியம் வர்றதுக்கு, அதில் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து என்ன, அதை தள்ளி நின்று பார்க்குறதுக்கு, அல்ல அதை கடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பெரிய கஷ்டம் வந்துருச்சு எனக்கு, நான் கொஞ்சம் கடக்கணும், கடக்க என்ன பண்ணணும், சரி கொஞ்சம் பூஜை பண்ணு, கொஞ்சம் ஜபம் பண்ணு, கொஞ்சம் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அது இதெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து அனுவாதம்னு சொல்கிறாங்க, இது உபதேசம் அல்ல. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது செல்ஃப் உபனிஷத்தில் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் ஒன்றும் கிடையாது. அது வந்து என்ன, தேவையில்லாதலாம் ஒன்றும் பேசலை. அது எதுக்கு என்ன காரணத்துக்காக பேசுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்றை உபதேசமாக பண்ணுது, இன்னொன்றை என்ன, உபச்சாரமாக பண்ணுகிறதுன்னு சொல்கிறார் முதல் பதில். ஒன்று எது உபதேசம், நமக்கு தெரியாதை சொல்வது உபதேசம். எது உபச்சாரம், அனுவாதம், தெரிந்ததை சொல்வது. சம்சாரம் இருக்கு நமக்கு தெரியுதா இல்லையா, தெரியுது. பர்த்தனுக்கு தெரியுதா இல்லையா, தெரியுது. அதுக்கு எப்படியாவது கடக்கணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா, இருக்குது. கடக்கிறது வழி எதுவும் இருக்கா, வழியை சொல்லுது. ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து உபதேசம் அல்ல, என்ன, உபச்சாரம்னு சொல்லுது, அனுவாதம்னு சொல்லுது. ஆச்சா, சரி. அப்புறம் இது முதல் கேள்விக்கு, அது வந்து ஆக உபனிஷத் சுவார்த்த விரோதம் அல்ல, இட்ஸ் நாட் செல்ஃப் கான்ட்ரடிக்டிங் அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறார். இதெல்லாம் அப்படியே டிஸ்கஷன் இப்படி தான் போகப்போகுது நமக்கு, இப்படியே தான் தொடர்ந்து போகப்போகுது. ரெண்டாவது கேள்வி என்ன, ரெண்டாவது கேள்வி வந்து கர்மகாண்டஸ்ய அப்பிரமாணம். அப்போ கர்மகாண்டம் வந்து ஏற்கனவே சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, ஞானகானமும் நமக்கு பிரமாணம், கர்மகாண்டமும் நமக்கு பிரமாணம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ இந்த கர்மகாண்டம் வந்து ஒரு உண்மையை சொல்ல அது வரலை அப்படின்னு சொன்னால் அது பிரமாணம் இல்லாமல் போயிடுமே. இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், இட் டிஸ்குவாலிஃபைஸ் டு பி அ மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அவர் கேட்குறான். அவர் சொல்கிறாரு அத்வைதம் இங்கே உபனிஷத் வந்து எதை பேசுது அப்படின்னு சொன்னால், இந்த ஜகத்தை வந்து விஷயமாக இந்த உலகத்தை வந்து ஒரு விஷயமாக வச்சுருக்கு. இது நான் வந்து உபனிஷத் அது ஒரு விஷயமாக சொல்ல உலகம் ஜெகத் இருக்குது அப்படின்னு ஒரு உலகமாக வச்சுருக்கு, ஒரு விஷயமாக வச்சுருக்கு. ஆனால் உண்மையான விஷயம் எது? பிரம்மந்தான் நமக்கு உண்மையான விஷயம். உலகத்தையும் ஒரு விஷயமாக வச்சுருக்கு. அப்போ உலகத்தை ஒரு விஷயமாக வச்சுருக்கிறதுனால அது என்ன உலகத்தை என்ன பண்ண சொல்லுது? அது நமக்கு ஒரு விஷயமாக இருக்கிறனால அதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டால் அதை நாம் வந்து நிராகரிக்க வேண்டியிருக்கு. அது அந்த உலகம் என்பது என்ன? மித்தியா அப்படின்னு நம்ம அதை நம்ம தள்ள வேண்டியிருக்கு. அதனால் அதனால் வந்து இங்கே வந்து பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எது பிரமாணம் இல்லைன்னு? கர்மகாண்டம் ஏற்கனவே சங்கர சொல்லியிருக்காரு, கர்மகாண்டமும் வந்து பிரமாணம் தான் சொன்னார். அதுவும் வந்து நமக்கு தேவை தான். எதுக்கு தேவைன்னு சொன்னால் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் அது மன தூய்மைக்கு தேவை. கர்மகாண்டம் எதுக்குன்னு சொன்னால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது வேலை பார்க்கணும், ஏதாவது என்னது மன தூய்மைக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும், ஜபதபங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு காரணங்களுக்காக அது ஒரு பிரமாணமாக வச்சுருக்கு. அதனால் அப்பிரமாணம் என்று சொல்கிறது தப்புன்றார். ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார். அது இங்கே வந்து கர்மகாண்டம் வந்து விஷயம் இல்லைன்னு சொல்லலை அவர். ஜீவன் வந்து ஏன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவன் அக்கர்த்தான்னு சொல்கிறோம், ஜீவன் அபோக்தா. எந்த ஜீவன்? இந்த முக்தியை விரும்புகிற ஜீவன் முக்தி. ஜீவன் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஜீவத்துவம் தான் சம்சாரமே தவிர ஜீவன் சம்சாரம் இல்லை. ஜீவன் என்ன? ஜீவனை என்ன பண்ணிடுவோம் நம்ம கடைசியாக கொண்டு போய் ஐக்கியப்படுத்த போகிறோம். ஜீவனும் பிரம்மனும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ரெண்டும் ஒன்று தான் சொல்ல போகிறோம். அப்போ இங்கே வந்து நீ அப்போ ஜீவனுக்கு வந்து சம்சாரம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே ஜீவனுக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்கிற ஜீவனுக்கு என்ன அடிப்படையில் இயல்பு இல்லை, அடிப்படை இயல்பில் அவருக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி சம்சாரம் இல்லாமல் எதுக்கு அந்த ஜீவனுக்கு போய் நீ வந்து கர்மங்களை சொல்கிற? அவங்க தான் சம்சாரம் இல்லையே. பிறகு கர்மத்தை சொல்லுவானே, இந்த பூஜையை பண்ணு, அந்த புனஸ்காரத்தை பண்ணு, அந்த ஹோமத்தை பண்ணு, அந்த இந்த தியானத்தை பண்ணு, நீ அதுக்கு சொல்கிற. அவன் தான் அக்கர்த்தாவாச்சே, அவன் தான் அபோக்தாவாச்சே அப்படின்னு அவன் ரொம்ப தெளிவாக அவன் வந்து யார் இந்த கர்மகாண்டின் இந்த பேதவாதி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நல்லா படித்தோம் இல்லையா? அதனால் கேட்குறான், அதனால் வந்து கர்மகாண்டம் வந்து அப்பிரமாணமாக போயிடும். ஆனால் கர்மகாண்டம் என்ன செய்யுது? ஜீவனுக்கு கர்மத்தை சொல்லுது, யோகத்தை சொல்லுது, என்ன தியானத்தை சொல்லுது, உபாசனையை சொல்லுது. அதனால் நம்ம வந்து ஜீவன் வந்து அபோக்தா அகர்த்தா அபோக்தா அவன் செய்வணும் இல்லை அனுபவிப்பா இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்படி எதுக்கு கர்மத்தை வந்து வேதம் பேசுது? அதனால் வேதம் வந்து பிகம்ஸ் அப்பிரமாணம் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு சங்கர் வந்து பதில் சொல்லணும். இப்போ என்ன பதில் சொல்ல போகிறார் இதுக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே இதுவெல்லாம் வந்து எதுக்கு, இந்த கர்மங்கள்லாம் எதுக்குன்னு சொல்லும் பொழுது இந்த கர்மத்தை இந்த கர்மிக்கு வந்து அவன் கர்த்தாவாக இருப்பது வந்து ஒரு மோகம் என்று நீ சொல்கிற. கர்மகாண்டத்தில் வந்து அவன் கர்த்தாவாக அவன் மோகத்தில் உட்பட்டு தான் அவன் கர்த்தாவாக இருக்கிறான், அவன் போகத்தில் உட்பட்டு தான் அவன் போக்தாவாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது கர்மகாண்டம் வந்து அப்பிரமணம் ஆயிரும் அப்படின்னு இந்த துவைதி அல்லது இந்த வேதவாதி கேட்கும் பொழுது பதில் சங்கர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இது நிர்விஷயம் அல்ல, விஷயந்தான். ஜகத் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு விஷயமாக இருக்குது. எப்படி விஷயமாக இருக்குன்னு சொன்னால், சாதன சாத்திய விஷயமாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொண்டு வர்றார். இங்கே ஜகத்து வந்து ஒன்றை வந்து நாம் செய்யறதுக்கும் அந்த இந்த உலகம் ஏன் வந்து வேதம் இந்த கர்மங்களை பேசுது. கர்மங்கள் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு விஷயமாக இருக்குது. யாருக்கு விஷயமாக இருக்குன்னா ஜீவனுக்கு அது விஷயமாக இருக்குது. ஜீவன் வந்து அடிப்படையில் அவன் வந்து அகர்த்தா அபோக்தா. எப்போ அது ஞானம் அடைஞ்ச பிறகு தான். ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் என்னவா இருக்கான், அவன் கர்மியாக தான் இருக்கான். அந்த கர்மிக்கு உபனிஷத் வந்து கர்மங்களை சொல்லி அவன் அந்த கர்மத்தின் மூலமாக அவனுடைய கர்மத்தின் மூலமாக அவனை வந்து சாதன சாத்திய வஸ்து இந்த கர்மத்தை இந்த 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 வேலையை பார்த்தா இந்த பலன், இந்த கர்மத்தை செஞ்சால் அந்த பலன் அப்படி ஒன்றுன்னா சொல்லுது. அதனால் நிச்சயமாக கர்மகாண்டம் வந்து நமக்கு பிரமாணம் தான் சொல்கிறான். அவன் சொல்கிறான் கர்மத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டா கர்மகாண்டம் அப்பிரமாணம் ஆயிரும், வேதமே தப்பாக போயிரும். ஆனால் சங்கர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை கர்மத்தை சொல்லுது வேதம், பிச்சை நிச்சயம் என்ன வேதம் பிரமாணம் தான். யார் இப்படி பிரமாணம் சொன்னால் அப்புறம் மெதுவாக மெல்ல கொண்டு வந்து எதுக்கு இந்த கர்மங்கள்லாம் செய்யப்படுதுன்னு சொன்னால் மன தூய்மைக்கு செய்யப்படுது. அப்படி எதுக்கு உபாசனை செய்யப்படுதுன்னு சொன்னால் சித்த நாசியில் மன ஒருமைப்பாட்டுக்கு உபாசனை செய்யப்படுது. எதுக்கு தியானம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மித்தியானா, இதெல்லாம் அடிப்படையில் இதெல்லாமே மித்தியா தான், இதெல்லாமே வந்து ஏற்றி வைக்கப்பட்டது தான். இருந்தாலும் வந்து வேதத்தில் எதுக்கு கர்மங்கள் தொடர்ந்து பேசப்படுது, தொடர்ந்து சொல்லப்படுது. அப்போ வேதத்தில் வேதத்தில் வந்து தொடர்ந்து கர்மங்கள் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், அப்படியே விட்டுட்டு இருக்கலாமே கர்மத்தை. இப்போ சாம ஞானத்தை பற்றி அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படி இந்த உபதேசம் மட்டும் பண்ணியிருக்கலாமே, அதை விடுத்துட்டு அதை விட்டுவிட்டு இங்கே வந்து எதுக்கு கர்மத்தை சொல்லுது. கர்மம் வந்து கர்மகாண்டம் அப்பிரமாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்பிரமாணம் ஆயிரும் அப்படின்ட்டு பூர்வபக்ஷி வந்து அந்த பேதவாதி அவன் கேட்கும் பொழுது சங்கர் வந்து இங்கே எப்படி பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற விஷயம் இருக்குல்ல அது நீர் விஷயம் அல்ல, அது விஷயந்தான் சொல்ல போகிறார். எல்லாமே யாருக்கு விஷயமா இருக்கு, ஜீவனுக்கு ஒன்று விஷயம். அவனுக்கு எதை தொட்டாலும் அவனுக்கு விஷயம், எதை தொட்டாலும் அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவன் எதை தொட்டாலும் அவன் வந்து எதை காரியம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நிச்சயமாக வந்து இது கர்மகாண்டம் அவனுக்கு வந்து பிரமாணம் தான், அப்பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்துல நாம் வந்து எதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து இங்கே பூர்வபக்ஷி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கான். என்ன முன் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னால், நாம் இங்கே அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப உண்மை. நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நமக்கு அந்த 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 ஞானம் சித்திக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கை ரொம்ப உண்மையாக இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணி சதா பாதிச்சுட்டே இருக்கு, நம்மளை வந்து ரொம்ப பாதிச்சுட்டே இருக்குது. இந்த பாதிப்பு நாம் எப்படி அதை வந்து தொடர்ந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதான் இன்றைக்கி ஒரு இன்னொரு கவிதை ஒன்று படித்தேன். அது இது சொன்னால் தான் இந்த இந்த சம்சாரம் நல்லா விளங்கும். என்னன்னு சொன்னால், சுடுகாடு ஒன்று சுற்றி திரிகிறதுன்னு, சுடுகாடு ஒன்று சுற்றி திரிகிறது. சுடுகாடு போய் சுத்தம் ஒரு ஊரா, சுடுகாடு ஒன்று சுற்றி திரிகிறதுன்னா சிம்பிளான ரொம்ப எளிமையான கவிதை. என்ன போடுது உங்களுக்கு, எந்த சுடுகாடு, வைரஸ்ன்ற சுடுகாடு. பொதுவாக ஒரு ஊர் இருந்துச்சுன்னா சுடுகாடு ஒரு மூலையில் கிடக்கும், சுற்றி வருமா தேடிட்டு வருமா நம்மளை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுது, சுடுகாடு ஒன்று சுற்றி திரிகிறதுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே என்ன, ஓ கோவிட் காலம், ஆஹா கோவிட் எவ்வளோ அழகாக சுடுகாடுன்னு சொல்கிறான் பாருங்கள். பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், சுடுகாடு ஒரு ஊரில் ஒரு மூலையில் முடங்கி யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது இப்போ என்ன வந்திருக்கு, அது இப்போ வாக்கிங் வந்திருக்கு. சுடுகாடு வாக்கிங் வந்திருக்கு இப்போ. அப்படியே வந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்து, ஹலோ ரெடியா, ஓகே வா, ஓகே நெக்ஸ் யூ அப்படி சொல்லி சுடுகாடு ஒன்று சுற்றி திரிக்கிறது. நான் எனக்கு ஒன்றே கோவிட் வைரஸ் நினைப்பு வந்துருச்சு. என்ன அற்புதமாக இந்த வாழ்க்கையை வந்து, இந்த வாழ்க்கையின் நிலையாமையை, இந்த வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை இதை பார்த்து சுடுகாடு ஒன்று சுற்றி திரிக்கிறது படித்தவொடனே நமக்கு என்ன வருது, சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு மென்னகை தான் வருது. வா என்ன, ஓ இவ்வளோதானா அப்படின்னு தோணுது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் இந்த வாழ்க்கையை பற்றி? நாம் தொடர்ந்து இங்கே இருக்க போகிறோம், தொடர்ந்து நிறைய என்ன காரியங்கள் வந்து சாதிக்க போகிறோம், தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையை நமக்கு என்ன கெட்டியாக பிடித்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற என்ன இன்பங்களை பற்றி, சுகங்களை பற்றி, வெற்றிகளை பற்றி, அப்புறம் வந்து பதவிகளை பற்றி அப்படி கனவு கண்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 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 மாய ஒரு மாயத்தோற்ற மாதிரி தெரியல. நல்லா சிந்திச்சு பார்த்தோம் சொன்னால் அவ்வளோ. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம். இது சாஸ்திரமாக பார்க்கும் பொழுது என்ன இவ்வளோ கடுமையாக வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்படி நிராகரிக்குது, எப்படி சங்கரர் வந்து இந்த உலகத்தை தடாலடியாக வந்து மித்தியா அப்படின்னு சொல்கிறாரு, தோற்றப்பிழை அப்படின்னு சொல்கிறாரு, மாயத்தோற்றம்னு சொல்கிறாங்க, மாயமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் இது வந்து இல்லை, எதனால் நமக்கு வந்து இப்படி இந்த உலகத்தின் மேலே வந்து இப்படி ஒரு கடும் பற்றுன்னு இதுக்கு பேர், கடும் பற்று ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டுச்சு கடும் பற்று இந்த உலகத்து மேலே நமக்கு? அதனால் நாம் எதை கெட்டியாக பிடிச்சிருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய அறத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கோம், நம்மளுடைய தர்மத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கோம் நாம் இல்லையா. இந்த தர்மத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கிற வரைக்கும், அறத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன எதனால் வந்து இங்கே பாருங்கள், கம்பன் வந்து கம்பராமாயணத்தில் ராமனை பாடும் பொழுது என்ன சொல்கிறாரு, அந்த நாட்டை ஒட்டுமொத்த அயோத்தியா நாட்டையே தூக்கி பரதனுக்கு தாரை பார்த்துருவாங்க இல்லை, கைகை நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவான். அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து ரொம்ப வருத்தமாகி, இன்னும் இது நடக்கலாம், இது ரொம்ப அதர்மமாக இருக்கே, இது நடக்கலாமான்னு கேட்பான். அதுக்கு ராமன் சொல்லுவான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னு சொல்லுவான். பின்னவன்னா அவனுக்கு பின்னால் பிறந்தவன், பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ, அவன் கிடைச்ச அந்த நாடு இருக்கு இல்லையா, எனக்கு கிடைச்ச மாதிரி தானே சொல்கிறான். இந்த அந்த அதை கேட்டு நமக்கு என்ன ஏற்படுது, அடாடா இப்பேற்பட்ட ஒரு மெய்நிகர் ஒரு மன உயிரின் மன உயர்வு யாருக்கு வரும்? படித்தோடனே நமக்கு வந்து மனம் அப்படி நெருந்து போயிடுச்சு, என்னடா இது ராமனா அப்படின்னு சொல்லி. இப்படியா ராம இருப்பான், ஏதாவது சொல்லுவோமா? நம்ம மட்டும் ஒரு 100,000 வாங்கிட்டு நம்ம தம்பி கொடுக்கலன்னு சொன்னால், பின்னவன் பெற்ற மனம் அடியேன் பெற்றதென்றோ அப்படின்னு சொல்லுவோமா? மூஞ்சில் எசிட்டு ஊற்றிடுவோம். ஆக இல்லை, இந்த 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 அறத்தினால் ஏற்படுற ஒரு அந்த பெருமையை நினைக்கும் பொழுது நமக்கு அப்படியே என்ன உச்சி குளிர்ந்துருது இல்லை, மனம் அப்படியே நெகிழ்ந்துருது இல்லையா. ஆனால் அதே ராமன் எந்த காரணத்தினால சீதையை துறக்கிறான், சரி காட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறான். என்ன குரூரம், என்ன குரூரம் இது! எந்த ஒரு மனைவிக்கு இது நடக்கலாமா? ஆனால் அவருக்கு நடக்குது. எந்த தர்மத்தை எப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களுடைய ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, அதை ராமனை சொல்லும் பொழுது பெரிய உயர்ந்த குணமுடைய பெரிய தர்மமானு தான், ஆனால் அவங்க என்ன கிடக்கு என்ன இருக்கு. கம்பராமாயணத்தில் வந்து எந்த அளவுக்கு ராமனை பற்றிய உயர்வுகள் பெருமைகள் பேசப்படுதோ, கீழ்மைகளும் பேசப்படும். அதனால தான் கம்பராமாயணம் அது, அதனால தான் அது ராமாயணம். எவ்வளோ எத்தனை குரூர மனம் இருந்தால், சரி வீட்டை விட்டு வெளியே போ, நாட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு இல்லை நாட்டை விட்டு வெளியே வெட்டி விட்டுறாரு. அப்போ என்ன 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 சொல்ல வரோம்? எப்பேற்பட்ட மேன்மையாக இருந்தாலும் அது ஒரு நாள் கீழ்மைக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும். அப்போ ரெண்டும் என்ன, ரெண்டுமே மித்தியான்னு சொல்லுது சாஸ்திரம். அறமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்தளவுக்கு நம்ம அதர்மத்திலையும் போய் சீதைக்கு சீதை பற்றி பேசும் பொழுது சீதை பற்றி பேசும் பொழுது அவ்வளோ ஏன்னா அவளோட கற்பு நெறி இருக்கு இல்லையா, ராவணை சுட்டதுன்னு சொல்லுவாங்க, சுட்டுச்சான். ஆனால் அப்போ ஏற்பட்ட கற்பு நெறி மேல உள்ள ரொம்ப ஆழமான பட்டுதல் காரணமாக தான் அவள் என்ன லட்சுமணனை பார்த்து அந்த மாயமாக போய் தேடுறதுகள் எவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறா. யாரை பார்த்து லக்ஷ்மணன்கிட்ட அவ்வளோ கடுமை எங்கிருந்து வந்துச்சு? அப்படியே அறத்தை அவள் கற்பு மேலே உள்ள அவளுக்குள்ள ஆழ்ந்த பற்று தான் வந்து இப்படி அவன் மேலே பழியாக போய் விழுது. லக்ஷ்மணன் மேலே பயந்து போய் ஓடுறான் லக்ஷ்மணன். அப்போ எப்படி சுடுச்சொல் சொல்கிறா, யாரை பார்த்து? லக்ஷ்மணனை பார்த்து. ஆக நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இப்போ ஏற்பட்ட ஒரு சிறந்த அரவான் யார், ராமனா வந்து இப்படி கீழ்மையான ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போ கற்பிச்சிறந்த சீதையாக இப்படி லக்ஷ்மணனை பார்த்து இப்படி கடுஞ்சொல்லால் வந்து என்ன திட்டுறா, கீழ்மையாக சொல்கிறா. ஆக பெரிய உச்சங்களாக அதாவது உயரங்களாக இருந்தாலும் சரி அல்ல கீழ்மையும் சரி ரெண்டுமே மித்தியான்னு சொல்ல போகிறார். இப்போ இங்கே ஞானம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம பெருமைகளை பார்த்து அப்படியே மனம் நெகிழ்ந்து அழுதுறோம். சிறுமையில் பார்த்தா அதை அப்படியே முட்டு மொத்தமாக விருத்து தள்ளிடுவோம். இது ஒரு வகையான சமநிலை இன்மை, சமத்துவம் இல்லாத ஒரு மனசு இது, சமநிலை அடையாத மனசு இது. அப்போ சமநிலா மனசை நம்ம என்ன இதை பற்றிய எப்பேற்பட்ட அறிவை நாம் பெற வேண்டும், எப்பேற்பட்ட அறிவை இங்கே எப்பேற்பட்ட ஞானத்தை சங்கரர் இங்கே நமக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இது ஏன் நீ சும்மா சும்மா வந்து உலகத்தை மித்தியா மித்தியான்னு சொல்லிகிட்ருக்கீங்க, ஏன் இது வந்து அனித்தியம்னு சொல்கிறீங்க, ஏன் இது வந்து என்ன நிலையாமையை அது நிலையாமையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பயமுறுத்துறீங்களா, என்ன பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இந்த நிலையாமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல என்ன, நமக்கு இப்போ இங்கே என்ன குறை அப்படின்னு சொன்னால், நேற்று கிளாஸில் சொன்ன மாதிரி வைராக்கியம்தான் குறை. பொருள் மேலே உள்ள கடும் பற்று இருக்கு இல்லையா, அல்ல உறவுகள் மேலே உள்ள கடும் பற்று இருக்கு இல்லையா, அதான் நம்மளை கீழே இழுத்து அது வந்து என்ன அன்பு பாசம் நேசம் கருணை அருள் என்ன தயை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். பேர் வச்சு அதை அலங்காரப்படுத்தியிருக்கோம். இத்தனையும் என்னன்னு சொல்கிறாரு ஸ்ரீ இங்கே சங்கரர் வந்து இத்தனையும் வந்து என்ன உபச்சார வார்த்தைகள் அனுவாதம்னு சொல்கிறார். உபநிஷத்தில் எல்லாம் இருக்கே ஈஸ்வரன் கருணைக்காரர் கருணாமூர்த்தின்னு சொல்லுது என்ன உபச்சார வார்த்தைகள்ன்றார். அனுவாதம் அவ்வளோ இந்த தைரியம் வரணும், அதுக்கு வந்து என்ன வேணும்னு சொன்னால் அப்போ ஏற்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும் அதை சொல்கிறதுக்கு. அதனால தான் இது இப்படி சொல்கிறதுனால வந்து அவரை மாயாவாதின்னு சொல்லிட்டாங்க, நிரீஷவாதின்னு சொல்லிட்டாங்க. ஆக ஏன் இதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் எதுக்காட்டி கிட்ட மீண்டும் மீண்டும் மித்தியா மித்தியா சொன்னால் அது மேலே உள்ள கடும் பற்று நம்மளால் துறக்க அவ்வளோ ஈஸியாக துறக்க முடியாது. பல வகையிலேருந்து ஒரு அப்படியே பின்னலிட்டு அப்படியே சிக்கி நம்மளை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குமா. ஆக ஒன்று இது வந்து பெருமைகளை பற்றி, அப்புறம் சிறுமைகளை பற்றி பேசும்போது உடனே அந்த 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 கடைசி போய் நிற்போம். வில் கோன் டு தி அதர் எண்ட். உங்களை மாதிரி வந்து ஒரு 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 என்ன சொல்கிறோம், சில வார்த்தை கடுமையான வார்த்தை நான் பயப்படல, உங்களை மாதிரி வந்து ஒரு ஒரு மோசமான நான் பார்த்ததே இல்லைன்னு. அதைத்தான் வந்து என்ன ராமன் சொல்கிறோம், சீதையை பார்த்து அப்படி உயர்த்தி பிடிச்சி வந்து டக்குன்னு வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனால தான் சொல்கிறாங்க அடிப்படையில், அதான் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, நமக்கு மனிதர்கள் மேல் இருக்க வேண்டியது அன்பு அல்ல மரியாதைன்னு. மனிதர்கள் மேல் நமக்கு இருக்க வேண்டியது அன்பு அல்ல, மரியாதை. ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அன்பு இருந்தால் அன்புக்கு பின்னால் உங்களோட பெரிய தியாகம் இருக்கும், அன்புக்கு பின்னால் உங்களோட பெரிய உழைப்பு இருக்கும், அன்புக்கு பின்னால் உங்களோட பெரிய முயற்சி இருக்கும், அன்புக்கு பின்னால் உங்களுடைய நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் லீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அன்புக்கு பின்னால், இல்லையா? அதனால் அப்படி நாளைக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி காமிக்காட்டியும் மனசு பொறுமை, கொஞ்சம் சொன்னால் பொறுமைன்னு சொன்னால ஒரு வார்த்தை பொறுமைக்கிட்டே இருக்கும். அது வயசாக வயசாக தான் தெரியும் நல்லா. ஆனால் மரியாதைன்னு இப்படி வரும், மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏன் மானுடன் வெல்லும் அம்மான்னு சொன்னான் யார், கம்பன், அதே கம்பன் தான் மானுடன் வெல்லும்னு சொன்னான். ஏன் உங்களை பார்த்தோன்னு அறிவோம்னு சொல்கிறேன், எதுக்கு, நீங்கள் மனுஷன் அவ்வளோதான். நான் ஒரு மாடு போகுது அறிவோம்னு சொல்லுவோம், அதை பார்த்து சொல்ல மாட்டோம். ஆனால் உங்களை பார்த்தோன்னே அறிவோம்னு சொல்ல தோணுது. ஏன், நீங்கள் மனுஷன். அது பின்னால் என்ன இருக்குது, அது பின்னால் எந்த விதமான ஒப்ளிகேஷன், எந்த விதமான என்ன கடன், எந்த விதமான தியாகம், எந்த விதமான உழைப்பு, ஒன்றுமே கிடையாது. ஆக மனிதனுக்கு மனிதன் வந்து நாம் காட்டக்கூடியது என்னன்னு கேட்டால் மரியாதை மட்டுமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமக்கு அதான் ஞானம் நமக்கு எதை கொடுக்குன்னு சொன்னால், ஞானம் நமக்கு மரியாதையை கொடுக்கும். என்ன மரியாதை, சுயமரியாதை. அந்த நிமிர்வு என்ன பண்ணும், மற்றது எல்லாத்தையும் இவ்வளோதானா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனப்பாங்கு, மனப்பக்குவம், அறிவு தெளிவை கொடுக்கும். தொடர்ந்து சங்கர் வந்து என்ன இன்னும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சில விளக்கங்கள்லாம் இன்னும் முடிக்கல. அவர் நிறைய இந்த மாதிரி தர்க்கங்களாக இருக்கும். நம்ம இது பேச பேச என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த தர்க்கம் இருக்கு இல்லையா, இந்த தர்க்கத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு கூர்மையும் ஒரு மனத்தின்மையும் வேணும் நமக்கு. அவர் ஹி கோஸ் இன் டு ஆல் டீட்டெயில்ஸ் ஆஃப் என்ன தர்க்கம், இந்த தர்க்கத்துடைய என்ன ஆழத்துக்கே போயிடுவார், அவர் முடிவுக்கே போய் நின்று தர்க்கம் பண்ணுவார் சங்கரர். அதனால் தர்க்கத்தை சொல்லும்பொழுது நம்ம வாழ்க்கை அனுபவங்களோடு சேர்த்து கொடுத்து கொடுத்து சொல்லும்பொழுது தான் வந்து ஓ அப்படியா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் அது உள்வாங்க விரும்பும். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், உபனிஷத்தில் வந்து 1000 முறை வந்து 1000 உபாசனைகள் சொல்லியிருந்தாலும், 100 முறை வந்து என்ன குணாதிசயங்கள் பேசப்பட்டாலும், ஏன்னா சிறந்த குணம் அன்பு, பண்பு, பரிவு அப்படின்னு குணங்களை பற்றிலாம் ரொம்ப வேல்யூஸ் பற்றி கீதை கூட வேல்யூஸ் பற்றி பெருசாக பேசுதே, எல்லாம் எல்லாம் பேசப்பட்டாலும் அதுவெல்லாம் வந்து உபச்சார வாக்கியங்கள், அனுவாதம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அனுவாதமே இது எதுவுமே உபதேசம் கிடையாது அப்படின்னு அவருடைய தர்க்கத்தை வந்து அவர் ஆர்கியுமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கப்படுறாரு கொண்டு வந்து. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னு சொன்னால் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையே அப்படி தான் பின்னி எங்கே பின்னி வச்சுருக்கோம்னு சொன்னால், இந்த அன்புலேயும் பரிவுலையும் பண்புலையும் பாசத்துலேயும் அல்லது நேர்மையிலையும் அல்லது தர்மத்திலையும் அல்லது நிதானத்திலையும் அல்லது வந்து என்ன மதிப்பிலும் கொண்டு போய் வச்சுருப்போம். என்ன சொல்ல இங்கே என்ன சொல்ல போகிறாரு, இத்தனை அதான் ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்குறான், உபநிஷத்து வந்து எவ்வளோ எது எங்கே உபதேசம் வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்குது, மகா வாக்கியங்கள் எத்தனை இருக்குது அப்படி சொன்னால், இப்போ இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறான். இவ்வளோ என்ன அனுவாதம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறீங்களே, இத்தனை உபச்சார வாக்கியங்கள் எதுக்குன்னு சொன்னால் இந்த உபதேச வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்குன்னு சொல்கிறாரு. ரொம்ப நியாயமாக இருக்குது. சங்கர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு இத்தனை உபச்சார வாக்கியங்கள்னு கேட்டால், இந்த உபதேச வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கே இத்தனை உபச்சார வாக்கியங்கள் சொல்கிறார், இத்தனை அனுவாதமும் இங்கே செய்யப்படுகின்றது. அத்தனை எதிர்வாதமும் அனுவாதமும் எதற்கு என்றால், இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ற உபதேச வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு. ஆகவே உபனிஷத் வந்து ரெண்டு பேசுது, ஒன்று உபதேச வாக்கியங்கள், இன்னொன்று அனுவாதம். உபதேச வாக்கியங்கள் தான் வாக்கியங்கள் மட்டுமே என்ன நமது லட்சியத்தை அடைய உதவி செய்பவை, லட்சியத்தை அடைய வைப்பது. லட்சியம் என்ன, மோட்சம் அல்லது பரமாத்மா அல்லது ஈஸ்வரன், அதான் லட்சியம். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது சுதந்திரமானது அப்படின்னு சொல்ல போகிறேன். அது அத்வயம் சொல்கிறார், அது அத்வைத்தம், ஒருமை, ஒன்று அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதில் இரண்டற்றது, ஒன்றுன்னு கூட சொன்ன தப்பு தான், ஆனால் தான் அத்வயம்னு சொன்னிச்சு, ரெண்டு இல்லை அத்வைத்தம்னு சொன்னிச்சு, இரண்டற்றது இருண்மை அற்றது. இருண்மைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது தமிழில், ஒன்று ரெண்டு, இன்னொன்று இருளற்றதுன்னு அர்த்தம், இருள். தொடர்ந்து சந்திப்போம், நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.